அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபைகள் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக. தேவனின் வார்த்தைகளை கேட்க ஜபத்தோடு ஆயத்தப்படுவோம்.
ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தரூடும், ஜபத்தீரே தரித்தீருந்து ஜபத்தின் மேன்மை காணச்
செய்வே.
துதிகளின் மத்தியிலே வாசமணிகர், எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை ஜெபங்களை கேட்டீர், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தினீர், பிரயாண கிருபைகளை தந்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எடுத்த புதிய முயற்சிகளிலே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற புதிய வேலை வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் முழு முயற்சியோடும் கர்த்தருக்காக செய்ய நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் புதிதாய் குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசித்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கவும், ஒருவருக்காய் ஒருவர் தங்களை அர்ப்பணித்தவர்களாய் கிறிஸ்துவின் நாமத்திற்கு சாட்சியான குடும்ப வாழ்க்கை வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் அந்தந்த நேரங்களிலேயும் காலங்களிலேயும் கர்த்தர் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இணைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு இடையிலே அன்பும் ஐக்கியமும் நாளுக்கு நாள் வளருகிறதாய் காணப்படட்டும். அநித்தியமான அழிந்து போகிற செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய உறவுகளை கட்டாதபடி இயேசுவின் அன்பை அடிப்படையாக கொண்டு குடும்பங்களை கட்ட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இரண்டு குடும்பங்களிலேயும் இனமும் ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசித்திருந்தாலும் உண்மையான சமாதானம் சந்தோஷம் இல்லாமல், உண்மையான அன்பு ஐக்கியம் இல்லாமல், பகையோடு விரோதத்தோடு ஒரே வீட்டிற்குள்ளே குடியிருக்கிற குடும்பங்களை நான் நினைவு கூறுகிறோம் ஐயா. கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவி விரோதமாய் கணவன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி குடும்பங்களிலே உண்மையான அன்பை கட்டளிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை தாரும். பிள்ளைகளுக்கு முன்பதாக உண்மையான சாட்சிகளாய் வாழ நீரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களிலே தனித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற விசுவாச சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறியாதபடியினாலே ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே உடைய பிள்ளைகள் வாழ்வதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் உம்மை கண்டுகொள்ள உதவி செய்தலும், உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்களிலே நீர் அற்புதமாய் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய வார்த்தை வாழ்க்கை அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய சாட்சியாயிருக்க கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் சிறையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு சீக்கிரமான விடுதலைகளை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தவறுதலான காரணத்தினாலே யாராவது அங்கே இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதமான ஆச்சரியமான ஒரு விடுதலை அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தவறு செய்தவர்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே அதை அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடி உம்முடைய பலத்தை நாடி உம்முடைய சமூகத்திலே வந்திருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதமாய் ஆச்சரியமாய் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாய் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகள் மீண்டுமாய் அந்த தவறை செய்யாதபடி கர்த்தர் நித்திய காலமாய் அவர்களை காத்துக்கொள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தின் தலைவர்கள் தலைவிகள் சிறையிலே இருப்பதனாலே பற்பலவிதமான கஷ்டங்களின் வழியாக கடந்து வருகிற குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். படிப்பதற்கு தேவையான ஞானத்தை தாரும், வாழ்க்கையில் ஒரு நல்ல நோக்கத்தையும் அர்த்தத்தையும் கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பற்பல துக்கங்களினாலே தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, அருமையான குடும்பங்களிலே இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினாலே மற்றவர்களோடு பேசாமல் ஆண்டவரே தனித்து வாழ்கிற மக்களை நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை மன்னிக்கவும் மனமு வந்து ஒரு அன்போடு ஐக்கியத்தோடு வாழ நீரே அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே இன்னமும் பழைய காலங்களை நினைத்து பழைய காரியங்களையும் நினைத்து அடிக்கடி அழுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டீர் என்ற பூரண விசுவாசத்தை அவர்களுக்கு தாருமப்பா. மறக்க வேண்டிய காரியங்களை மறந்து முன்னோக்கி செல்ல நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எனவும் பற்பல விதமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு வேதனைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு நீர் இறங்கி அவருடைய வேதனையை நீங்கி அவர்களை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வைத்தியசாலையிலே இருக்கிறவர்கள், வீடுகளிலே இருக்கிறவர்கள், வைத்தியத்திற்கு பணம் செலவு செய்ய முடியாதபடினாலே துக்கத்திலே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமாண்டவரே. நீர் இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே உம்முடைய சமூகத்திலே வியாதியோடு கொண்டுவரப்பட்ட ஒருவரையுமே ஆண்டவரே அவர்கள் வந்த வண்ணமாய் நீர் அனுப்பவில்லையே ராஜா. இன்றைக்கும் நோக்கி கூப்பிடுற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அவருடைய வியாதிகளை நீக்கி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த நாளிலேயும் பல இடங்களிலே நல்ல மழை இல்லாததுனாலே வறட்சியான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வறட்சியான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நல்ல மழையை தாருமப்பா. என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் தேசத்திற்கே சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. எங்கள் தேசத்திலேயும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவரும் தங்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை விட்டு மனம் திரும்பி உமக்கு பயப்படும் பயத்திலே வாழ நீர் அருள் புரிந்தருளும். எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னி ஆண்டவரே ஆசீர்வாதமான மழை பெய்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் உம்முடைய திரு ரத்தத்தினாலே அப்புறப்படுத்தி எங்களுக்கு தேவையான நல்ல மழையை தாரும். நிலத்தடி நீர் இறங்கிக் கொண்டே செல்கிறது ராஜா. கர்த்தாவே நீர் நினையாமல் அது மேலே எழும்பி வர முடியாதப்பா. நீர் கிருபையாய் இறங்கி எங்களுடைய பூமியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிற உள்ள மகிழ்ந்து உமை ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொருவரோடும் இணைந்து நாங்களும் உமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே நன்றி அறிதல் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் வாழ நீர் அனுதினமும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்திலே எந்தெந்த காரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ அதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர உதவி செய்தரலும். அவர்கள் கற்றுக்கொள்கிற வேத வசனங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கட்டும். காலர்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் அனுதினமும் அவர்களை வழி நடத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய பிரயாணங்களிலே கூட இருந்தரலும். எங்களுடைய வியாபாரங்களை ஆசீர்வதித்தரலும். எங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்திலேயும் பிரசவிக்கிற ஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே சுகமான எளிதான பிரசவங்களை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றுமுடைய காத்துக்கொள்ளும். இந்த வாரத்திலேயும் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
Yeah.
அதிகாலையிலேயே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவளோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இன்று நாம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 12 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 12 வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். மிக உணர்ச்சி வசப்பட்டவராக பவுல் பேசுகிறார். பவுல் சிறையிலே இருக்கிறார் என்பதை பிலிப்பி விசுவாசிகள் கேள்விப்பட்ட பொழுது தங்கள் போதகரான எப்பாப்ரோதீத்துவை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். பவுலப்போஸ்தலனை பார்த்த அவர், பவுல் சிறையில் இருப்பதை குறித்து திருச்சபை மக்கள் எவ்வளவு அதிகமாக வேதனைப்படுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய ஊழியம் எல்லாம் தடைபட்டுவிட்டதே, சுவிசேஷம் இனி மற்ற இடங்களுக்கு கடந்து செல்ல முடியாதே என்று வேதனைப்பட்டிருப்பார்கள். எனவேதான் பவுல் அவர்களுக்கு மறு உத்தரவு சொல்லும்பொழுது, பிலிப்பி சபை மக்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு சம்பவித்தது சுவிசேஷம் பிரபலியமாவதற்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய வேண்டும் என்கிறார். இவ்வாறு அவர் கூறுவதற்கான காரணத்தை விபரமாக தொடர்ந்து வருகிற வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 13 வசனம். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. பவுலப்போஸ்தலன் ரோமாபுரி சிறையிலே இருக்கிறார். அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபொழுது 100 அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகருடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான் என்று பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலன் ஒரு காவலாளியோடு கூட எப்பொழுதும் சங்கிலியினாலே பிணைக்கப்பட்டவராய் தனித்து குடியிருக்கிறார். அந்த ரோம சேவகன் ராயனுடைய அரண்மனையிலே உள்ளவன். அப்போஸ்தலன் பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது பவுல் எப்படிப்பட்ட சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் 9:15 தேவனே கூறியிருக்கிறார். அங்கே அவர் என்ன சொன்னார்? அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று கூறியிருக்கிறார். அதுவரை ரோம சாம்ராஜ்யத்திலே சாதாரண மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். இப்பொழுது ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு 4 மணி நேரமும் ரோம அதிகாரத்திலே மிக முக்கியமான சேவகரோடு இணைக்கப்பட்டவராய் இருந்தார். அவ்வாறு இணைக்கப்பட்டிருந்த பலரை அப்போஸ்தலனாய் பவுல் கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினார். ராயனுடைய குடும்பத்திலும் பலர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். பின்னான காலங்களிலே டெட்ரோலியன் இதை குறித்து எழுதும்பொழுது, இப்படி பொறுப்பில் இருக்கிற அநேகர் கிறிஸ்தவர்களாக இருப்பதை ரோம அதிகாரிகள் கண்டபொழுது அவர்கள் கலங்கினார்கள் என்று எழுதியிருக்கிறார். அவ்வாறு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பலர் இரத்த சாட்சிகளாகவும் மரித்திருக்கிறார்கள். எனவே பவுலப்போஸ்தலன் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தது எந்த விதத்திலேயும் சுவிசேஷம் தடைபட அல்ல, அது மேலும் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 14 வசனம். சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். ஆதி திருச்சபையிலே அநேகர் கர்த்தருக்காக சாட்சி சொல்ல வாஞ்சிய உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாய் பவுல் பேசுவதை கேட்ட பின்னர், நானும் கர்த்தருக்கு சாட்சி சொல்ல விரும்புகிறேன், ஆனால் அப்போஸ்தலனாய் பவுலைப் போல என்னாலே கூற முடியாது என்றுதான் கூறியிருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்திலே இருந்த நாட்களிலே மற்ற விசுவாசிகள் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க தாங்கள் தகுதியற்றவர்களைப் போல உணர்ந்திருப்பார்கள். ஆனால் அவர் சிறைப்பட்டு போனார் என்பதை கேள்விப்பட்டவுடன் அவரை சார்ந்த எல்லா திருச்சபையின் விசுவாசிகளும் தைரியமாக மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை கூற ஆரம்பித்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது சிறையிலே இருக்கிறார், அவரால் ஒன்றும் சொல்ல முடியாது, எனவே நான் புறப்படுகிறேன் என்று புறப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதிலே கருத்துள்ளவர்களானார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய திருச்சபை ஒரு ஜீவனுள்ள திருச்சபையாயிருக்கும் என்றால் உங்கள் திருச்சபையிலே தொடர்ந்து சுவிசேஷ ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட வாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அதை குறித்து உங்கள் போதகர் அடிக்கடி உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். இங்கே இந்த சகோதரர்களிலே அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் என்று சொல்லப்படவில்லை. சகோதரரிலே அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை அறிவித்தார்கள். அப்போஸ்தலன் பவுல் சிறைப்பட்டு போனதினாலே ஏற்பட்ட மற்றொரு நன்மையும் உண்டு. அது இங்கே சொல்லப்படவில்லை. அது என்ன தெரியுமா? அவர் சிறையிலே இருந்தபடியினாலேதான் எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன் ஆகிய நிருபங்களை எழுதினார். இது எத்தனை அற்புதமான நிருபங்களாகும். பவுல் அப்போஸ்தலன் சிறையிலே வைக்கப்படாமல் இருந்திருப்பார் என்றாலும் தேவன் இந்த சத்தியங்களையெல்லாம் திருச்சபைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு மற்றொரு வழிமுறையை தெரிந்தெடுத்திருப்பார். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிறது போல தேவன் தெரிந்தெடுத்த வழிமுறை இதுவே. எனவேதான் மிக திட்டமும் தெளிவுமாக, என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலியமாவதற்கு ஏதுவாயிற்று என்கிறார். பிலிப்பியர் 1:15. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். பிரியமானவர்களே, பொறாமையினாலும் விரோதத்தினாலும் எப்படி கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியும் என்று சிலர் எண்ணுகிறதுண்டு. பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை கர்த்தரை விசுவாசித்த இன்னும் சிலர் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது பவுல் அப்போஸ்தலனின் ஊழியங்களின் விளைவுகளோ அல்லது இவர்கள் எதிர்பார்த்த விளைவுகளோ ஏற்படாததினாலே பவுல் அப்போஸ்தலன் மேலே இவர்களுக்கு பொறாமையும் விரோதமும் உண்டாயிருக்கலாம். பொறாமையும் விரோதமுமாகிய இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று தேவன் தனித்தனியாக என்ன வரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாயிருக்க வேண்டும். நாம் எல்லாருக்கும் ஒரே விதமான வரம் கொடுக்கப்படவில்லை. அவ்வாறு எல்லாருக்கும் ஒரே விதமான வரம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் சபையாகிய சரீரம் செயல்பட முடியாது. நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற வரத்தை அன்பின் அடிப்படையிலே நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்றால் யார் மேலும் உங்களுக்கு பொறாமையோ விரோதமோ உண்டாகாது. நீங்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை மற்றவர்கள் செய்கிறதுனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பொறாமை அல்ல, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி இளம்பும். நீங்களும் அவர்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாவீர்கள். 1 Cor 7:7 பாருங்கள். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? திருச்சபைக்கு வெளியே காணப்படும் போதைப் பொருட்களும் மதுபானங்களும் கூட திருச்சபைக்குள்ளே இருக்கும் இந்த பொறாமையைப் போலவும் விரோதத்தைப் போலவும் சபையை கெடுக்க முடியாது. அந்த அளவு இந்த பொறாமையும் விரோதமும் சபையை கெடுக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையிலே யார் மேலாவது உங்களுக்கு பொறாமையோ விரோதமோ இருக்கும் என்றால் ஆண்டவர் முன்னிலையிலே அதை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். யாராவது சிறப்பான காரியங்களை செய்யும்பொழுது உங்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகிறதா? உங்களுடைய உதடுகளிலே துதி எழும்புகிறதா? அல்லது உங்கள் வயிறு எரிகிறதா? பிலிப்பியர் 1:16. சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். பொறாமையோடும் விரோதத்தோடும் இருந்தவர்கள் உண்மையான மனதோடு கிறிஸ்துவை அறிவிக்கவில்லை. அப்போஸ்தலனாய பவுலுக்கு துன்பம் உண்டாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாய் இருந்தது. அவரை குறித்து வேறு எதுவும் அவர்களால் தவறாய் பேச முடியவில்லை. அவர் சிறையிலே இருக்கிறார், வெளியே வந்து அவர்கள் கூறுவது தவறு என்று எதையுமே அவர் நிரூபிக்க முடியாது. எனவே அவருக்கு விரோதமாய் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். பிலிப்பியர் 1:17. சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இரண்டு விதமான கூட்டத்தினர் பவுலை மனதிலே எண்ணிக்கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார்கள். இவர்கள் இருதயம் குறித்து பவுல் அப்போஸ்தலனுடைய எண்ணம் என்ன? பிலிப்பியர் 1:18. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். அது உண்மையான நோக்கத்தோடு செய்யப்பட்டாலும் சரி அல்லது தவறான நோக்கத்தோடு செய்யப்பட்டாலும் சரி. பிரியமானவர்களே, சில வீடுகளிலே விரோதத்தினாலும் பகையினாலும் கூட கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். இன்றைக்கும் அது நடைபெறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நாமும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுவதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வாரத்திலே 5 நாட்கள் ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இதே காலங்களிலே பல இடங்களிலே வேத பாட வகுப்புகளும் நடைபெறுகிறது. எங்கெல்லாம் வேத வசனங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒருவர் தவறான எண்ணத்தோடு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தாலும் அதன் மூலமாக கூட பலர் ரட்சிக்கப்பட முடியும் என்பது ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. எந்த ஸ்தாபனம் என்பதல்ல, கர்த்தர் தம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற எல்லா இடங்களிலேயும் அதை மகிமைப்படுத்துகிறார். இப்படி தேவன் அவருடைய வார்த்தையிலே வைத்திருக்கிற முக்கியத்துவத்தை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுதுதான் தூய ஆவியானவர் மக்களை ஆசீர்வதிக்க முடியும். பிலிப்பியர் 3:19 அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். இங்கே ரட்சிப்பு என்று அவர் கூறுவது சிறையிலிருந்து கிடைக்கப் போகும் விடுதலை குறித்து பேசுகிறார். ஒரு காலத்திலே தேவன் வல்லமையாக பயன்படுத்திய ஊழியர் ஒருவர் புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்ட பொழுது பலரிடத்திலே தனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். ஆனால் அவருடைய ஊழியத்திலே ஆசீர்வாதம் பெற்ற சிலர் அவரிடத்திலே வந்து, நீங்கள் ஜெபித்தாலே தேவன் கேட்பாரே, ஏன் நீங்கள் அநேகரை ஜெபிக்க கேட்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பிரியமானவர்களே, வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அன்று எருசலேம் திருச்சபை மக்களின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்போஸ்தலனாய் பவுலும் ஒவ்வொரு நிருபத்திலேயும் எழுதும்பொழுது தனக்காக அந்த திருச்சபை விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக விசுவாசிகள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஜெபம் நிச்சயமாக ஊழியக்காரர்களை தாங்குகிறதாயிருக்கிறது. ஊழியக்காரர்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பொதுவாக கர்த்தாவே இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்காமல் நாம் பல குறிப்புகளை மனதிலே கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஊழியத்திற்காக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க உங்களுக்கு குறிப்புகள் தேவை என்றால் தயவு கூர்ந்து எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள். திருச்சபை மக்களுடைய ஜெபம் நிச்சயமாகவே ஊழியக்காரர்களை தாங்குகிறதாயிருக்கிறது. அங்கே அவர் சொல்லும்பொழுது வேண்டுதலினாலே மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் ஜெபத்தின் மூலமாகவே நாம் கிடைக்க பெற்றுக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். உங்கள் திருச்சபை போதகருக்காக, நீங்கள் தாங்கி வருகிற ஊழியக்காரர்களுக்காக பெயர் சொல்லி ஜெபிக்கிறீர்களா? உங்கள் வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். பிலிப்பியர் 3:20 நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாயிலும் சாவினாலாயிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பவுலப்போஸ்தலன் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் காலத்திலேயும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுதும் தனது சாட்சியை குறித்து அவர் ஒருபொழுதும் வெட்கப்படவில்லை. யோவான் இதை குறித்து என்ன எழுதியிருக்கிறார்? கிறிஸ்து தனது சபையை எடுத்துக் கொள்ள வரும்பொழுது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் என்கிறார். 1 யோவான் 2:28 நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். இதை நாம் மனதிலே வைத்துக் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் தேவனுடைய வருகையிலே அவரை சந்திக்க வெட்கப்படாதவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று கர்த்தருடைய வருகை குறித்து கேள்விப்படுகிறதற்கு அநேகர் வாஞ்சிய உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அதை குறித்து அநேகர் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே நம்மில் எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்றால் மிக குறைவானவர்களே. அவர்கள் ரட்சிக்கப்படவில்லையா? ஆம், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்றாலும் அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க வெட்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை நற்செய்தியை பிரசங்கிக்கிறதாக இல்லை. பிரியமானவர்களே, சற்றே எண்ணி பாருங்கள். இந்த அதிகாரம் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நமக்கு விவரிக்கிறது. இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்தை குறித்தும் ஒரே வசனத்திலே அவர் விவரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சில வேளைகளிலே ஒரே வாக்கியத்திலே அதை அவர் கூறி முடித்து விடுகிறார். இந்த முதல் அதிகாரத்தை ஒரே வாக்கியத்திலே அவர் சொல்கிறார். இதை 21 வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிந்திப்போம். இன்று கேட்ட செய்தியை சற்றே நம் மன கண்முன் கொண்டு வருவோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியையை தொடங்கின ஆண்டவர் கிறிஸ்துவின் நாள் வரையந்தம் முடிய நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக ஆவியின் கனி காணப்படுகிறவர்களாய் வாழ நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். நாம் எந்த பணி செய்கிறவர்களாய் இருந்தாலும் அப்போஸ்தலனாய் பவுல் கட்டப்பட்ட பொழுது அநேகர் திருவசனத்தை சொல்ல துணிந்ததைப் போல வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் வாழ நம்ம அர்ப்பணிப்போமா? மட்டுமல்ல, ஊழியங்களுக்காக ஊழியக்காரருக்காக கருத்தோடும் கரிசனையோடும் பொறுப்போடும் ஜெபிக்கிறவர்களாய் வாழவும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்களும் கர்த்தரை துதிக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்போஸ்தலனாய் பவுல் பிலிப்பி சபையை நினைத்த பொழுதெல்லாம் உம்மை துதித்தது போல எங்கள் வாழ்க்கையை பார்க்கிற நீர் எப்பொழுதும் மகிழ்ச்சியடையத்தக்கதாக நாங்களும் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆவியின் கனி காணப்படுகிறவர்களாக ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாக எங்களிலே நற்கிரியையை தொடங்கினவர் உம்முடைய வருகை பரியந்தம் முடிய நடத்துவீர் என்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உறுதியாய் தாரும். டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் தங்கள் தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களிலே திருச்சபைகளிலே சிறு சிறு குழுக்களாக கூடி ஜபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து உமக்குள்ளே அவர்கள் எப்பொழுதும் திருப்தியோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். குறிப்பாய் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடையவும் முதிர்ச்சிக்குள்ளே கடந்து வரவும் உம்முடைய சமாதானத்தை பெற்றவர்களாக வல்லமையுள்ள சாட்சிகளாய் வாழ நேரே அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 121:7. சங்கீதம் 121:7.